ஆண்டவர் இல்லம் வந்திடுவோம், அவர் அன்பினில் நனைந்திடுவோம். இறை குலமாய் நாம் இணைந்திடுவோம், இறை ஆட்சியில் மலர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லம் வந்திடுவோம், அவர் அன்பினில் நனைந்திடுவோம். இறை குலமாய் நாம் இணைந்திடுவோம், இறையாட்சியில் மலர்ந்திடுவோம். வருக வருக இறை குலமே என்றும் பெருக நிறையருளே. வருக வருக இறை குலமே என்றும் பெருக நிறையருளே. ஆண்டவர் இல்லம் வந்திடுவோம், அவர் அன்பினில் நனைந்திடுவோம். இறை குலமாய் நாம் இணைந்திடுவோம், இறை ஆட்சியில் மலர்ந்திடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, இன்று பொது காலத்தின் 18 ஞாயிறு திருப்பலியை நாம் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அருள் தந்தை ஆல்பர்ட் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த கல்வாரி பள்ளிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, வாழ்வு தரும் உணவாகிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? அவரை அப்ப வடிவிலே உட்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே உண்மையில் நம்முடைய உள்ளத்தை அவருடைய பிரசன்னம் நிரப்பி இருக்கிறதா? நம்முடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துனுடைய வழியிலே சென்று கொண்டிருக்கிறதா? சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்வு மாற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் ஏற்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதோ 3 அலை நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இது எவ்வித உயிரிழப்பையும் ஏற்படுத்தாமல் ஆண்டவர் நம்மை அரணாய் காத்திட சிறப்பாக இந்த திருப்பள்ளியிலே நாம் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும். தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனில் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே
ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடும் உம்மடியார்களாகிய எங்களுடன் இருந்தும் முத கனிபிறக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும் இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக உமோடு தோயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இறை திரு வசனங்கள் 2-4 மற்றும் 12-15 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்தும் அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைப்பனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கும் ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவராற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானத்தூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு பொருளை அவர் அனுப்பியுள்ளார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானத்து உணவை வழங்கினார்.
இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வசனங்கள் 17 மற்றும் 20-24 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே, பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Hallelujah, 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 hallelujah.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 24-35 முடிய. இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ராபி, எப்போது இங்கே வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு ஒரு ஆழமான செய்தியை உணர்த்துகிறது. அதை நாம் சுருக்கமாக கேட்டாலும் நிறைவான உள்ளத்தோடு கேட்கிற போது நம்முடைய இதயத்தை நிரப்பி அது நமக்கு வாழ்வளிக்கிறது. நற்கருணை, உணவு என்கிற ஒரு அடையாளத்தின் வழியாக வெளிப்படுகிற ஒரு அடையாளம் இது. இன்றைக்கி முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் உணவை பற்றி பேசுகிறது. உணவினுடைய அடையாளங்கள், இயேசு உணவளித்ததால் தான் நீங்கள் என் பின்னாடி வாரீங்க வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த உணவை நீங்கள் தேடுவதை விட வேறொரு உணவை தேட வேண்டும் என்கிற அடையாளத்தை நற்செய்தியிலே அவர் வைத்திருப்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நாம் மீண்டும் பரிசீலித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எந்த அப்பத்தை குறித்து பேசுகிறார், எந்த உணவை குறித்து பேசுகிறார்? கடைசியாக அவர் இப்படியாக இந்த நற்செய்தி பகுதியை முடிக்கிறது. இந்த வார்த்தைகள், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. இயேசு இரா உணவின் போது இந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து வானுயர்த்தி இதோ கடவுளுக்கு நன்றி செலுத்தி சொன்ன வார்த்தைகள், இதுதான் என்னுடைய உடல், இதுதான் என்னுடைய இரத்தம் என்று அவர் அடையாளப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருவையில் இந்த காரியங்கள் தான் முதன்மையான அடையாளமாக வைக்கப்பட்டு அடையாளத்தை கடந்த ஒரு ஆசீர்வாதமாக நாம் நற்கருணையை பார்க்கிறோம். அது வெறும் அடையாளமாக அல்ல, அதில் உண்மையாகவே ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய திருவுடல் திருரத்த அபிஷேகத்தை நமக்காக வைத்து நம்மை சந்திக்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கையினுடைய ஆழம். இந்த உணவு, ஏன் கடவுள் இந்த உணவின் வழியாக நம்மோடு பேச வேண்டும்? பாருங்கள், பைபிளில் இந்த யூதர்கள் வந்து உணவு கலாச்சாரத்தில் சிறந்திருந்தாங்க. இப்போ தமிழ் கலாச்சாரம் வந்து உணவினுடைய சிறப்பின் கலாச்சாரம். நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் உணவு இருக்கும் அதில். பிறந்தநாளாக ஒரு கேக்கு கொடுப்போம், நம்ம வேறு ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷனாக உடனே ஒரு உணவு இருக்கும், இப்படி ஏதாவது ஒரு உணவு. இப்போ தமிழ் கலாச்சாரமும் யூத கலாச்சாரமும் பின்னி பிணைந்து கிடக்கிற ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியும், அதில் இது ஒன்று. அப்போது இந்த பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யூத கலாச்சாரம் வந்து ஒரு உணவு கொடுக்கிற கலாச்சாரமாக இருந்தது. உணவை மையமாக வைத்திருக்கிறேன். ஏன்னா அந்த உணவுங்கிறது ஒரு ஆற்றல், உறவுக்கான ஒரு வழி. பைபிளில் நிறைய இடத்துல பார்க்குறோம், மத்தேயு 14:16 அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது. உணவு கொடுங்கள், இந்த உணவை பற்றிய ஒரு வார்த்தை. மத்தேயு 12:15-2 பார்க்குறோம், மூதாதையின் மரபை மீறுவதேன், உணவு அருந்தும்னு அவர்கள் கைகளை கழுவுவதில்லையே. அப்போ அந்த உணவு அருந்துறப்பெல்லாம் அவங்க கையை கழுவணும். அப்போ அந்த உணவு அருந்ததுனுடைய முக்கியத்துவம் அங்கே ஆரம்பிக்கிறது, இந்த சுத்தப்படுத்துதல். அதில் ஒரு வார்த்தையை பார்க்குறோம், மத்தேயு 25:35 ஆண்டவர் சொல்கிறது, நான் பசியாக இருந்தேன் உணவு கொடுத்தீர்கள். அது ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்குறோம். இப்படி நம்ம பார்த்தீங்கன்னாக்க லூக்கா 13:26 கூட, நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளை கற்பித்தீர் என்று சொல்வீர்கள். அந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் உணவு உண்டோம். இயேசு போய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் இந்த வரி வசூல் பண்ணுறவங்களுடைய வீடுகள் எல்லாம் போய் என்ன செய்கிறாரு, அவர் சாப்பிட்றாரு. அதுவே ஒரு குற்றச்சாட்டு அமையுது, எல்லார் வீட்லேயும் போய் உணவு அருந்துகிறாரு அப்படின்னு. அப்போ இந்த உணவு அருந்துதல், உணவு அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள் நிறைய இடத்துல வருது பைபிளில், நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அப்போது ஏதோ ஒன்று அது அவங்களுடைய கலாச்சாரத்தில் அவங்களுடைய வாழ்வியல் பின்னணியில் பின்னி பிணைந்து கிடந்த ஒரு காரியம் உணவு. அது நம்மளுடைய கலாச்சாரத்திலும் ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்ம கலாச்சாரமும் அதில் சளைத்தது அல்ல. அப்போ பாருங்கள், இந்த உணவினுடைய ஆழத்திலிருந்து தான் ஆண்டவர் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்ல வருகிறார். அப்போ மோசை காலத்தில் உணவு கொடுத்தார் அப்படின்னா அந்த உணவினுடைய நிறைவு இயேசு கிறிஸ்துவில் அந்த காணப்படுகிறது. அதனால தான் அந்த உணவை பார்த்துட்டு நீ ஏமாந்துடாத. இப்போ இயேசு உணவு அளிக்கிறார், அவர் எங்கிருந்து 5 அப்பம் 2 மீனை வைத்து அவர் 5000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய வல்ல தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த வல்லமை என்பது ஒரு உலகம் சார்ந்த ஒரு வல்லமையாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த அதிசயத்திலிருந்து அந்த மக்களை வேறு ஒரு அதிசயத்துக்கு கூட்டிகிட்டு போக பார்க்குறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ இந்த நற்கருணையை அவர் என்ன செய்கிறாரு, உருவாக்கி கொடுக்கிறார். ரா உணவின் போது என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்கள் கொடுத்து, இது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனது உடல், இதை என்னை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை. அதே போல் அவர் ரசத்தை எடுத்து அப்படியாக பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுக்குற அந்த விந்தையை நம்ம பார்க்குறோம். இந்த நற்கருணை என்பது எதனுடைய அடித்தளமாக இருக்கிறது, எந்த அதிகாரத்தில்? பாருங்கள், இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, பாருங்கள், வானிலிருந்து உணவு கடவுள் தான் கொடுக்குறாரு, அவர் தான் இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு இயேசுசாமி நமக்கு அந்த அதிகாரம் தந்தையிடமிருந்து மகனுக்கு கிடைத்திருப்பதை இந்த வாசகத்தில் ஒரு உறுதியளிக்கிறார், அதை உறுதிப்படுத்துகிறார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார். அப்போ மகனுக்கு தந்தை எந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா உணவு கொடுக்குற அதிகாரத்தை. அப்போ அவர் எதுக்காக அப்படி கொடுத்தார்னா அவரே உணவாய் மாறுகிற ஒரு அடையாளம். அப்போ அந்த அதிகாரம் யாரிடமிருந்து வந்தது, தந்தையிடமிருந்து வந்த ஒரு அதிகாரம். இயேசு உணவாக மாறுகிற ஒரு அடையாளம். அதனால தான் இன்றைய நாட்களில் நம்ம நற்கருணையினுடைய ஆழத்தை சிந்திக்கவும் அந்த ஆழம் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். நம்ம என்ன வழியில் செல்லணும், இந்த நற்கருணை எதற்காக வழங்கப்படுகிறது, இது ஒரு அடையாளமாக இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற நம்ம திருச்சபையில் யாரும் மாற்றலை, குருக்கள் அப்படி மாற்றணும்னு நினைக்கல. ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறவர்களுடைய மனநிலையிலே ஒரு மாற்றம், இது ஒரு நன்மை, நான் வாங்குகிறேன். கிறிஸ்துவின் திருவுடல் சாமியார் சொல்வார், நம்ம ஆமேன்னு சொல்லணும். இது ஒரு முறை, ஆனால் அந்த முறையை வந்து உள்ளத்தில் நிறைவே பார்க்குற போது, இது எல்லோரும் செய்கிறாங்க நானும் போய் வாங்குகிறேன், ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ், அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோம், நம்ம அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே போகிறோமே ஒழிய உண்மையாக அந்த நற்கருணையை பெற நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா என்பதை பார்க்க நம்ம மறந்து போகிறோம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு இந்த காரியத்தை எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பாருங்களேன், ஆண்டவருடைய இந்த நற்கருணைங்கிறது ஏதோ ஒரு அடையாளமாக ஆரம்பிக்கப்பட்டது, அடையாளமாக வைக்கப்பட்டது. இன்றைக்கி நிறைய பேர் அடையாளமாக தான் வச்சுருக்கிறாங்க. நிறைய திருச்சபைகளில் இந்த நற்கருணை பங்களிப்பு நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் கத்தோலிக்க திருவையில் இது தினமும் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆலயங்களில் இந்த திருப்பலி, உலகத்தில் எந்த மூலையிலேயாவது திருப்பலி நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த திருப்பலியில் இந்த இறைவார்த்தை பகிரப்படுவது போல் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தமும் பகிரப்படுகிறது. அப்போ இந்த காரியம் எங்கிருந்து நமக்கு பெறப்பட்டது? ஆண்டவருடைய ராவுணவில் ஆண்டவர் என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாரே ஒழிய, எந்த நாளில் நினைவாக செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் செய், மாதத்தில் ஒரு நாள் செய் அப்படி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த இறப்பின் பலி நமக்கு வாழ்வளிக்கிற பலியாக மாறுகிறது. அதனால தான் இது ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய ஆற்றலாக விளைகிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நற்கருணையை கடவுள் ஏற்படுத்தினார். இது கடவுள் வெறும் அடையாளமாக வச்சிருக்கிறாருனாக்க அவர் அதோடு முடிச்சுட்டு போயிருப்பார். இதை அவர் அடையாளமாக வைக்கலை, இதை இன்னும் ஆழமான ஒரு அபிஷேகமாக மாற்றுகிறார். அதனால தான் எமாவுஸ் நோக்கி சீடர்கள் போய் கொண்டு இருந்தபோது இயேசு பேசிட்டு வரார். வார்த்தை உடைப்பு அங்கே நடக்குது, வார்த்தையை உடைச்சிக்கிட்டே வரார். இறைவாக்கின நூல் எழுதுனதெல்லாம் நீங்கள் படிக்கலையா? இயேசு இறந்துட்டார்னு எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? இயேசு இறந்துட்டார்னு போகிறதுக்கு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவார்னு போட்டிருக்குல்ல அப்படின்னு சீடர்களோட அவ்வளோ ஒரு அவங்களுக்கு விளக்கி கொண்டே வந்தவர். அவங்க சொல்கிறாங்க, அவர் பேசும்போது நம்ம உள்ளம் பற்றி எரியவில்லையா? அந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஆமாம் எஸ் இதெல்லாம் புரியலையே நமக்கு அப்படின்னு அவங்க உள்ளம் பற்றி எரிந்தது. இதெல்லாம் நிறைவு எங்கே வந்ததுன்னா அவங்க அவரை சாப்பிட கூப்பிட்றாங்க. இவ்வளோ பேசிட்டு நல்லா பேசுனீங்க, சாப்பிட்டு போங்க. அப்போ அவர் வந்து அப்பத்தை எடுத்து அதே போல் வான் உயர்த்தி நன்றி செலுத்தி அதை பிட்ட பொழுது அவர்கள் கண்கள் திறந்தது. அப்பத்தை பிட்ட பொழுது கண்கள் திறந்தது என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் இந்த அப்பத்தில் ஏதோ ஒரு அதிசயத்தை அவர்கள் காண வேண்டும் என்று வைத்தார். இதை தாண்டி நம்ம கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் முதலாவது திருமுகத்தில் நம்ம போய் பார்க்குற போது பவுலடியாருடைய அந்த வாழ்க்கையில் அவருடைய அனுபவத்திலேருந்து அவர் சொல்கிற ஒரு காரியம் பாருங்கள். பவுலடியார் வந்து ஆண்டவரோடு இல்லை, அவர் பின்னாடி தான் வந்தார். அவர் அவரை தமஸ்கு நோக்கி போகிற போது ஆண்டவர் அவரை மேற்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த அவரை வந்து அந்த அனுபவத்தை கொரிந்து மக்களுக்கு எப்படி சொல்கிறார் பாருங்கள். ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 23 இறைவசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஆண்டவரை அறிந்து கொண்ட உடனே நான் போய் கேபாவை பார்க்க போகல, ராயப்பரை பார்க்க போகல, திருத்தூதர்களை பார்க்க போகல. அவர் நேரம் எங்கே போனார்? அரேபியாவுக்கு போனார். அது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் போய் அவர் அமைதியாக இருந்து ஆண்டவரோடு அவர் பேசுகிறார். ஆண்டவர் அவருக்கு நிறைய காரியங்களை நேரடியாக சொல்லியிருக்கிறார். அதனால தான் அவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் மனுஷன்டேந்து வாங்கலை, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அப்படி சொல்லிட்டு, அதாவது ஏதாவது ஆண்டவராகி இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள், இது உங்களுக்கான என் உடல். பார்த்தீங்களா, இது சும்மா சடங்குக்கான என் உடல் அல்ல, உங்களுக்கான என் உடல். அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. எரேமியாவில் சொல்லப்பட்ட உடன்படிக்கையினுடைய அந்த அடையாளம் நிறைவு எங்கே காணப்பட்டது? இயேசுவில். எரேமியா இறைவாக்கினர் எல்லா இறைவாக்கினரும் உடன்படிக்கையை பற்றி பேசினாங்க. எசேக்கியேலும் பேசுவார் புதிய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு. எரேமியா இன்னும் அழகாக பேசுவார், இன்னும் ஆழமாக பேசுவார். அந்த புதிய உடன்படிக்கை என்னங்கிறது யாருக்குமே தெரியல. அவங்க நினச்சிக்கிட்டாங்க இப்போ கடவுள் நமக்கிட்ட செய்கிறது தான் புதிய உடன்படிக்கைன்னு. இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தந்தை செய்ய முயற்சித்த அந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் இந்த திரு ரத்தம். அதை தான் சொல்கிறாரு பாருங்க, இதோ இது உடன்படிக்கையினுடைய நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்போ பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் இதை நம்ம செய்ய திருச்சபை வேதம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை நிறைவாய் செய்து கொண்டிருக்கிறது. இதை நாம் நம்பணும். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்வாய் மாறுகிறது. இந்த நற்கருணை நமக்கு வெறும் உணவாக மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக மாற நாம் என்ன செய்யணும்னா நம்பிக்கையோடு அதை இணைக்கணும். இது வெறும் அப்பம், எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற வாங்குறதில்ல, நான் நற்கருணை வாங்கிட்டேன் அப்படின்னு இல்லை. ஐ எம் டையிங் ஃபார் கிரைஸ்ட், நான் ஆண்டவருக்காக என்னை இழந்து போகிறேன், ஆகவே நான் இதை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவனாயிருக்கிறேன். எப்படி இழக்கிறோம்? இயேசு சுவாமி கல்வாரி மலையில் இழந்து காட்டினார் எல்லாவற்றையும். இந்த மனு குலத்தினுடைய அனைவருக்காக இழந்தார். நம்ம எல்லாருக்காகவும் இழக்கிறோமோ இல்லையோ, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இழக்கிறோமா? நம்மை எதிர்த்து யாராவது பேசிட்டாங்கன்னா நம்மளுடைய ஈகோ மேலே போய் நாம் பதிலுக்கு பதில் அல்ல அதை விட அதிகமாக கொடுக்க நினைக்கிறோமே. யாராவது ஒருவர் என்னை ஒரு ரூபா ஏமாத்திட்டா நான் ரெண்டு ரூபா அவனை ஏமாத்தணும்னு நினைக்கிறோமே. இந்த நினைப்புகள், இது ஆண்டவருடைய வழியில் நம்மளை இட்டு செல்லுதா? இல்லை, இழப்பு. அதுக்காக ஏமாந்துக்கிட்டே போகணும் அர்த்தம் இல்லை, நம்ம அப்படி பேசலை. நமக்கு எதை இழக்கிறோம், எதுக்காக இழக்கிறோம் என்பதை அறிந்து செயல்படுவது, கடவுளுக்காக நம்ம இழப்பது. அன்பு செய்யும் போது இழப்பு, ஒருவரை அன்பு செய்கிறோம், ஒரு சில பேர் கஷ்டம்னு வருவாங்க, காசு கேட்பாங்க, நம்ம கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அவங்க அந்த காசை குறித்து பணத்தை குறித்து அவங்க பேசக்கூட மாட்டாங்க, பணம் வாங்கினவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க. அந்த மன வழியோடு நம்ம என்ன செய்கிறோம், புலம்பி புலம்பி சில நேரத்தில் வேதனைப்படுகிறோம். இல்லை, சரி ஆண்டவர் என்னை இழக்க சொல்கிறார், இந்த காரியத்தை இழந்து போங்க, இங்கிட்டு இழந்ததை ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். அன்பு, நீ கொடுக்குற போது நம்ம இழக்கிறோம், நேரத்தை இழக்கிறோம், வார்த்தைகளை இழக்கிறோம். ஒருவர் மீது நீங்கள் அன்பு வைக்கிறீங்கன்னா அவர்களுக்காக நீங்கள் பேசுகிறீங்க, அவர்களோடு நேரம் செலவு பண்ணுறீங்க, இழக்கிறீங்க. அந்த இழப்பு ஆசீர்வாதம், நற்கருணை கொடுக்குற அழைப்பு அதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தூதர்களுடைய வாழ்க்கையில் இந்த நற்கருணை வந்து ஒரு ஆழமான அடையாளமாக இருந்தது. திருத்தூதர் 12:42 சொல்கிறது, திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பெறுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். பாருங்க, மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது, அது ஒரு பயத்தை உருவாக்கியது. இன்னைக்கு திருத்தூதர் 20:7 கூட பார்க்குறோம், வாரத்தின் முதல் நாள் அப்பம் பெறுவதற்காக நாங்கள் கூடியிருந்தோம், மறுநாள் பவுல் புறப்பட வேண்டியிருந்ததால் நள்ளிரவு வரை அவர் அவர்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். பாருங்க, பின் மாடிக்கு சென்று அப்பம் பிட்டு உண்டார், பொழுது புலரும் வரை நீண்ட நேரம் அவர்களோடு உரையாடிய பின் புறப்பட்டு சென்றார். அப்போ அப்பம் பிடுதல் என்பதை பவுலடியார், இயேசுவோடு இல்லாத ஒருவர் இயேசு சொன்ன கட்டளையின்படியாக செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த நற்கருணைக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, அது ஏதோ ஒன்று நம்மை செயல்பட வைக்குது, செய்ய சொல்லுது, செயல்பாட்டுக்கான ஒரு அங்கீகாரத்தை அது கொடுக்குது. அதுதான் நற்கருணையை நம்ம பெறுவதற்கான அடையாளம். 1 Corinthians 10:17 சொல்கிறது, அப்பம் ஒன்றே, நம்ம நிறைய பேருக்கு அப்பம் நிறைய அப்பம் கொடுத்தாலும் அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாக இருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இதுதான் இயேசுவினுடைய அடையாளம். ஆகவே இந்த நற்கருணையை நாம் உட்கொள்ளுகிற இந்த மனநிலையை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். ஏதோ எனக்கு அந்த நற்கருணை பெறுவதற்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி கையை நீட்டுவது அல்ல, நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா என்று பார்க்கிறது. 1 Corinthians 11:27, எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் தகுதியான நிலைனா என்ன? இப்படியே குனிஞ்சிக்கிட்டே வர்றதா, முட்டிக்கால் போட்டு பக்தியாக பயபக்தியாக அப்படியே வாங்குறதா, இதைத்தான் தகுதின்னு சொல்கிறோமா? அதுக்காக அந்த 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 டிஸ்போசிஷன் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. சும்மா அப்படி வாங்கிட்டு இப்படி தூக்கி போட்டுட்டு போகிறதில்லை, அப்படி இல்லை, பையில் வச்சுக்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றேன் இல்லை, அந்த மாதிரி இல்லை, அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய தகுதி நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் எந்த அடையாளத்துக்காக, எந்த காரியத்துக்காக இதை அடையாளமாய், இதை ஒரு அற்புதமான அபிஷேகமாய் அவரே அதுக்குள்ளே இருந்து நமக்காக உணவாய் வருகிறாரோ, அதை அறியாது உண்கிற பிள்ளைகள் ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இதோ நீங்களும் நானும் ஆண்டவருடைய பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களில் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு அடிப்படையான காரியம், இதோ இந்த உணவை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் ஆண்டவருக்கு உகந்த அடையாளமாக இருக்கிறேனா? பவுலடியார் 2 வாசகத்தில் அதான் சொல்கிறாரு, பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது, அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறாங்க. இப்போ உன் எண்ணம் ஆண்டவருடைய எண்ணமாய் மாறட்டும், கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மை கேட்பவே இருந்தது. நீ உண்மையாயிரு, கணவன் மனைவி உண்மையாயிருங்க, பிள்ளைகள் தாய் தந்தைக்கு உண்மையாயிருங்க, பணி செய்கிற இடத்துல நீ உண்மையாயிரு. உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்துவிடு. பாருங்கள், இந்த உணவை நம்ம உட்கொள்கிற போது இந்த உணவு கொடுக்குற ஆற்றல் புதிய மனிதருக்குரிய ஆற்றலை கொடுக்குற வல்லமை. அப்போ நான் புதிய மனுஷனாக மாறல, நான் பழமையாக தான் இருக்கிறேன், எல்லா பாவமும் எல்லாம் அப்படியே செய்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் நற்கருணை வாங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா நீ தகுதியற்ற நிலையில் இருக்கிற. என் வாயிலிருந்து தீய வார்த்தை வந்துட்டே இருக்கும், வீட்டில் போனால் கெட்ட வார்த்தைகளை நான் பேசுகிறேன், ஆனால் நற்கருணை வாங்கி கொள்வேன், திருப்பி போய் கெட்ட வார்த்தை பேசுவேன், திருப்பி வந்து நற்கருணை. நீ தகுதியற்ற நிலையில் இருக்கிற. கணவன் மனைவியை சந்தேகத்தில் நீங்கள் கொன்று கொண்டு இருப்பீங்க, இங்கே வந்து நற்கருணையை வாங்கி கொள்வீங்க பயபக்தியாக. நீ தகுதியற்ற நிலையில் இருக்கிற. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நியாயமான காரியத்தை செய்யாமல், பிள்ளைகள் படிக்கிறாங்களா, பிள்ளைகளுடைய ஒழுக்க நெறி சரியாக இருக்குதா என்பதை பார்க்காம, பிள்ளைகளுக்கு பணத்தையும் பணத்தினுடைய அடையாளங்களையும் தூக்கி போட்டுட்டு, செல்ஃபோனு டேபு கம்ப்யூட்டர் இப்படி எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு, வேளா வேலைக்கு அவங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு, அவர்கள் உலகத்தில் கண்ணை திறந்து அடுத்தவர்கள் எப்படி வாழ்கிறாங்கங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்கள் கொடுக்காமல், பிள்ளைகளை அவமானத்திற்குரிய ஒரு அசிங்கமான பன்றிகளைப் போல் நீங்கள் வளர்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நற்கருணையை தகுதியற்ற நிலையில் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. வாயின் வார்த்தைகள் சும்மாதான போகுதுன்னு சொல்லி அள்ளி வீசி, ஆண்டவர்களிடமிருந்து ஆண்டவர்கிட்ட ஆரம்பித்து அடிமட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் காரி துப்பி உதாசீனப்படுத்தி அவங்களெல்லாம் நம்ம காயப்படுத்தி, இந்த வார்த்தையினால் நீ வந்து பாவம் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால், நீ அந்த இதை தகுதியற்ற நிலையில் பெற்றுக்கொண்டு இருக்கிறாய். என் அன்புக்குரியவர்கள் இப்படி அடுக்கி பாருங்கள். அப்போது தகுதியான நிலைக்குள்ளே நான் வரணுன்னா, என்னிடத்தில் இருக்கிற அந்த தீமையை நான் வேறறுக்க வேண்டும். அந்த தீமை எனக்கு வேண்டாம், ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள் அதை செய்வாங்க. இந்த உண்மையான மனநிலையில் நீங்கள் உள்ளே வரணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு, அதற்காகத்தான் அவர் அந்த உணவை கொடுக்கிறாரு. ஆகவே நீங்கள் சோதித்து அறிந்து உங்களை ஆண்டவருடைய அந்த சிறப்பான அடையாளமாக மாற்றிக்கொள்ளுங்க. அதைத்தான் நமக்கு இந்த வேதம் நமக்கு அழைப்பாய் வைக்கிறது. கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். சிந்திப்போம், நீதி தூய்மை என்னிடத்தில் எவ்வளவாய் செயல்படுகிறது. ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். நீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின்
உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனை கேட்டு தாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் முது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
வான்படைகளில் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி சொல்லுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் முதல் திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கள் பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது,
வான்படைகளில் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்ற. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி சொல்லுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்ற மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரலும் இம்மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துறவீராக என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமேன்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நம் ஆண்டவரை அப்பா தந்தையே என்று கூப்பிடுகிற போது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி உணவளிப்பாரோ அப்படியாக நமக்கு ஆத்மா உணவையும் எண்ணத்திலே உணவையும் உடலுக்கான பலத்தையும் தந்து நம்மை வாழ வைக்கிறார். இதோ அந்த தந்தையை இந்த பாடல் வழியாக நம் ஆராதித்து அவர் மகன் வழியாக நாம் மீட்படைய ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்வோம்.
நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன. நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். நமக்கொரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன. நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம்.
ஆண்டவருக்குள்ளே புது வாழ்வு, ஆண்டவர் அளிக்கிற அந்த நிறைவாழ்வு, உன்னை புதுப்படைப்பாய் மாற்றுகிற வெள்ளனை தருகிற அந்த ஆவிக்குரிய உணவு, இது ஆண்டவர் உனக்குள்ளே பொழிந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம்.
பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கொரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன. நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம்.
ஆமாண்டவரே, உமக்காக வாழக்கூடிய அந்த ஓட்டத்தை ஓடக்கூடிய, உமக்காக செயல்படக்கூடிய ஆற்றல் எங்களுக்குள்ளே பெருக, நீர் உம்முடைய உணவால் எங்களை நிரப்புவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவர்.
ஆட்கொண்டு நடத்துகிறார் அதிசயமாய், உருவாக்கி மகிழ்கின்றார் ஒவ்வொரு நாளும். ஆட்கொண்டு நடத்துகிறார் அதிசயமாய், உருவாக்கி மகிழ்கின்றார் ஒவ்வொரு நாளும். கேட்பதை கொடுத்திடுவார், தட்டும் போது திறந்திடுவார். கேட்பதை கொடுத்திடுவார், தட்டும் போது திறந்திடுவார். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கொரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன. நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். நமக்கொரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன. நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆமேங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்முடைய திருமகன் வழியாக மீட்பளிக்கும் உணவை தந்தவரே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று தன்னை நிறைவாய் வெளிப்படுத்தின எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து, அவர் கொடுத்த உணவை உண்டு நாங்கள் பலனடைந்து உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டி எழுப்ப தேவரீர் எங்களுக்குள்ளே ஞானத்தை வைப்பீராக. ஆண்டவரே, நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர் என்ற யோவானினுடைய 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களை இன்னும் அதிகமாய் இந்த நற்கருணையின் மீது நம்பிக்கையையும், நற்கருணையின்பால் நாங்கள் கொண்டிருக்கிற அந்த பற்றுதலையும் அதிகப்படுத்துவதாய் அமைவதாக. இந்த நற்கருணை என்கிற அபிஷேகத்தை தந்து எங்களை வாழ்விக்க சித்தம் கொண்டவரே, உம்மை துதித்து போற்றி புகழுகிறோம். தொடர்ந்து இந்த விண்ணக உணவால் நாங்கள் நிரப்பப்பட்டு அநேகருக்கு சாட்சியாய் எழும்ப, அநேகர் எங்களை பார்த்து இவர்கள் இதோ இந்த ஆண்டவரை உணவாக உட்கொண்டு நன்மைகளினுடைய இதோ இவர்கள் பிறப்பிடமாயிருக்கிறார்கள் என்று உம்மை புகழ நாங்கள் நல்ல கருவிகளாய் செயல்பட உதவி செய்வீராக. ஞானத்தால் நிரப்பும் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலும் எங்களுக்காய் நற்கருணை நாதராய் வீற்றிருக்கிற அவருடைய மீட்பின் பெயராலும் இதோ இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமே.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.
பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. நாளெல்லாம் காத்து நடக்கும் இறைவனை நலமெல்லாம் ஈந்து பகிரும் நாதனை. நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. பொழிந்தே நாளும் தயவுடன் நம்மை நடத்துகின்றார். நன்மைகளால் நம் வாழ்வை நிரப்பி நலமுடன் நம்மை நடத்துகின்றார். கருணையும் இரக்கமும் பொழிந்தே நாளும் தயவுடன் நம்மை நடத்துகின்றார். நன்மைகளால் நம் வாழ்வை நிரப்பி நலமுடன் நம்மை நடத்துகின்றார். அவரே அரணாயிருக்கின்றார், அவரே புகலிடமாய் உள்ளார். அவரை என்னாலும் போற்றிடுவோம் நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. நாளெல்லாம் காத்து நடத்தும் இறைவனை நலமெல்லாம் ஈந்து பகிரும் நாதனை. சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.
La purge annuelle a été prolongée.
Il s'approche.
C'est la vraie purge. La purge permanente.
Il n'y a personne pour arrêter la violence. Elle se propage partout dans le pays.
Descendez cette pourriture.
Tu la fermes. Sinon, je te...
Sinon, j'étais quoi?
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு
நற்கருளைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும்
அப்படியே எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். கையில் விவிலியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மனதினையை ஒரு நிலைப்படுத்துங்கள். வேவரிங் மைண்ட் வேண்டாம். நான் படைத்த தேவனை சந்திக்க வந்திருக்கிறேன். நானும் அவரும் தனியாக சந்தித்து பேச போகிறோம். எல்லாரும் பைபிள் எடுங்க. யோவான் செய்தி 4:23 படிப்பார்கள். அதை கேளு, உள் வாங்குங்கள். ஏன் ஆராதனை என்பது என்ன? மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ அப்படின்னு சொல்றமே, அதனுடைய பொருள்தான் என்ன, இந்த நற்கருணை என்ன என்பதை சில வேத வசனங்கள் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். யோவான் செய்தி 4:23 படிக்க கேட்போம்.
காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார்.
ஆவியிலும் உண்மையிலும் தேவனை நீ ஆராதித்து கொள். உருவமற்றவரை நீ ஆராதிக்க போகிறாய். கடவுளுக்கு உருவம் இல்லை, ஆனால் இயேசுவுக்கு உருவம் உண்டு. ஏனெனில் அவர் நம்மை போல் சரீரம் எடுத்தார். அடுத்தாப்புல ரோமர் கழித திருமுகம் 12:1-2 படிக்க கேளுங்கள். இந்த ஆராதனையினுடைய பொருளை நீங்கள் உணர்வீர்கள்.
சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்ததும், எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும்.
இந்த ஆராதனையில் திருவிழிபாடு, பரலோகத்தில் எப்படி தேவனை ஆராதிக்கிறார்கள் என்பதே திருவிழிபாடு. 4:11 படிக்க கேளுங்கள். திருவிழிபாடு 4:11.
எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவிழப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினர்.
பார்த்தீங்களா, ஆண்டவரே, இப்ப மாட்சிமை மகிமை, இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த இயேசுவை நீங்கள் பார்க்கிறீர்கள், நற்கருணையை பார்க்கிறீர்கள். நற்கருணை என்பது என்ன? யோவான் நற்செய்தி 1:5 படியுங்கள். இந்த யூக்ரிஸ்ட், இந்த நற்கருணை என்ன, அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தாக இன்னும் நாம் ஆராதிப்பதற்கு அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். யோவான் செய்தி முதல் அதிகாரம் 1:5 படிக்க கேளுங்கள்.
தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை.
வார்த்தை தான் கடவுள். ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை கடவுளோடு இருந்தார், கடவுளாய் இருந்தார். அவருள் உயிர் இருந்தது, அவருள் ஒளி இருந்தது. இருள் ஒரு காலம் ஒளியை மேற்கொள்ள முடியவில்லை. மனிதனை பகுத்து பார்க்கிற பொழுது ஆவி ஆத்மா சரீரம் ஸ்பிரிட் சோல் பாடிங்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து என்ற மனிதனை, கடவுளாகிய மனிதனை பிரித்து பார்க்கிற பொழுது அவருக்குள் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது என்று பார்க்கணும். 1 யோவான் 5:5-8 படித்தால் ஹூ இஸ் ஜீசஸ் ஏசியார், அவருக்குள் என்ன இருக்கிறது என்றதே பெரிய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 1 யோவான் 5:5-8 படிக்க கேளுங்கள்.
இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என்று தூய ஆவியார் சான்று பகர்கின்றார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார்.
இதே போல யோவான் செய்தி 1:12-14 இதை சம்பந்தப்பட்ட அவருடைய உள்ளிருப்பு என்ன என்பதை பார்க்கலாம். யோவான் 1:12-14 பார்க்கலாம்.
அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார்.
இதுதான் நற்கருணை. அப்படியே மார்போடானீங்க. நீங்கள் பார்க்கிறது ஒரு கண்காட்சி அல்ல, விஞ்ஞான காட்சி அல்ல, பொருள் காட்சி அல்ல. லிவிங் காட், உயிருள்ள கடவுளை ஆராதிக்கிற மக்களாக, உயிருள்ள தேவனை நான் சந்திக்கின்ற மக்களாக, ஆவி இரத்தம் தண்ணீர் அக்கினி என்று சொல்லிய உள் வாங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலை இரத்தத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதற்குள் இருக்கிற ரகசியங்களையும் வேத வசனங்கள் உங்களுக்கு திறமையாக வெளிப்படுத்துகின்றன. இது ஒரு பொழுதுபோக்கு காட்சி அல்ல, இது ஒரு பொருட்காட்சி அல்ல, ஒரு விஞ்ஞான காட்சி அல்ல. இது ரியல், உண்மையான ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவர்கள் பெரிய அவருடைய மகிமை என்ன, மாட்சிமை என்ன? அந்த காலத்தை தொடக்க கால திருச்சேவையில் பார்த்தீங்கன்னாக்கா சரித்திரத்தை படிக்கிற பொழுது அவர்கள் மாங்கு, அவர்கள் என்னாகனாக்க ஒரு பரதேசிகளை போல குகைகளில் ஓடினார்கள். அதே போல் மலை பிரதேசத்துக்கு ஓடினார்கள். பல இடங்களில் போய் ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்க கால திருச்சேவையில் மாங்குன்னு சொல்லக்கூடிய இருந்தாங்க. பாலைவனத்தில் போய் தேடுவாங்க, குகைகளை போய் தனியாக உட்காருவாங்க. இன்னமும் பாருங்கள், மைசூரில் அஞ்சலி ஆசிரமம் இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னாங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதேபடி நாகூரில் திட்டுவலைன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் அன்றைக்கி இப்போ மலையில் மேலே ஏறி பார்க்குறா, அங்கே ஒரு 5-6 பேர் நாங்கள் ஆண்டவரை பார்க்க வந்தோங்கிறாங்க, அங்கே அவரோடு பேச வந்தேங்கிறாங்க. அப்பேற்பட்டவரை தான் நீ தரிசிக்கிறாய். இந்த நற்கரன் என்பது இறை வார்த்தை, இயேசுவின் திருவுடல், இயேசுவின் திருரத்தம், இயேசுவின் ஆவி, இயேசுவின் அக்கினி, தூய தண்ணீர், இத்தினையும் உள்ளடக்கிய இறை வார்த்தை தான் நற்கருணை. அப்படியே பைபிள் மார்போடு அணைங்க, அவரையே உற்று பாருங்க. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. நீ உடலாலும் உள்ளத்தாலும் ஆவியாலும் ஆராதிப்பாயா? நீ ஆராதிக்கிற பொழுதே விடுதலை பெறுவாய். தேவனை நீ மகிமைப்படுத்துகிற பொழுதே உன் உடலில் இருக்கிற அத்தினி நோய்களும் அகன்று போகும். அவரை ஆராதனை என்று உரத்த குரலில் நீ சப்தமிடுகிற பொழுது, ஓலமிடுகிற பொழுது உன்னில் இருக்கிற பிசாசின் கட்டுகள் அலறும், அப்படியே உடைக்கப்படும், நொறுக்கப்படும். யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கர்சஸ். எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் சாபங்களில் நீ விடுதலை பெறுவாய். அப்படியே மார்போடு அணைய. யாரும் பாட வேணாம், கோயில் அழகாக பாடுவாங்க. மகிமை உமக்கன்றோ, அப்படியே கண்களை மூடி அந்த ஆராதனை குளர உங்களை வழி நடத்துங்க.